மத்தேயு 20வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
இந்த பகுதியை வைத்து நாம் 2 வாரத்துக்கு முன்பதாக 4 விதங்கள்ல தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பெரியவங்க ஆக எப்படி பார்க்க கூடாதுன்றதை நாம் படிச்சுக்கிட்டோம். தேவனுடைய ராஜ்யத்துல 4 விதங்கள்ல இந்த 4 தப்பான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. இந்த 4 காரியங்களுமே பெருமை நிமித்தமாக வருகிறது, அப்படி நம்ம செய்யக்கூடாது. முதலாவது இந்த யோவான் யாக்கோபு செஞ்ச மாதிரி அவங்க தாயாரோடு செய்து ஒரு அரசியல் செய்யறது. சபையில் நம்ம அரசியல் செய்யக்கூடாது. எல்லாம் பிளான் பண்ணாங்க, யார் பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும், ஒரு எமோஷனலாக இயேசுவை எப்படி பிளாக்மெயில் பண்ணணும், எல்லாம் திட்டம் போட்டு வந்தாங்க இல்லைங்களா. அவரை எப்படியாவது அவருக்கு வார்த்தையிலேயே அவரை கோர்த்து வச்சு எமோஷனலாக அவரை பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது அந்த வாக்கு தத்துவத்தை வாங்கிடணும். இதெல்லாம் எதுக்கு அவங்க செஞ்சாங்க? ஒரு அரசியல் விதத்தில் ஒரு ஆர்டிஸ்டா மாதிரி இதை அவங்க சொல்லுவார், இதை சொல்லும் போது நம்ம இதை சொல்லணும், அதை சொல்லி இதுக்கப்புறம் இது வர்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வர்றது வந்து ஒரு ஆர்டிஸ்டா மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்து, ஏன்னா அதனோட நோக்கம் என்ன? சுய மகிமை, தங்களை பெருசுப்படுத்திக்கணும். அதுக்கு தான் இல்லைங்களா, உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு ரைட் ஹேண்ட்லையும் லெஃப்ட் ஹேண்ட்லையும் இடம் வேணும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. சபையில் நாம் அரசியல் செய்யக்கூடாது. அப்படி செய்து மக்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பெரியவங்க ஆக பார்க்கக்கூடாது. ரெண்டாவதாக ஒரு துணிகரமான அறியாமையின் லட்சியம், துணிகரமான அறியாமை லட்சியம். நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்முடைய திறமைகள் என்ன, நம்முடைய பலவீனங்கள் என்ன, நம்மளால எவ்வளோ அடைய முடியும்ன்றத எடை போட்டு பராமரிப்பில் தேவன் எங்களை நம்மளை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறாருன்றத அறிந்து அதில் தேவனை உண்மையோடு தாழ்மையோடு சேவிப்போன்னு இல்லாமல் துணிகரமான லட்சியம், அது ஆபத்தில் போய் முடியும். அது நம்ம செய்யக்கூடாது. அதை செய்துவோம், இதை செய்துடுவோம், யோவான்னு ஆண்டவர் கேட்குறாரு. என் ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் உட்காரணும்னு நினைக்கிறீங்களே, நான் குடிக்கும் பாத்திரத்தை உங்களால் குடிக்க முடியுமா, நான் பெறும் ஸ்தானத்தை உங்களால் பெற முடியுமா, நான் படுகிற பாடுகள் உங்களால் பட முடியுமானா என்னன்னே தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதனால் கூடும், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அங்கே பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு துணிகரமான அறியாமையின் லட்சியம் நமக்கு இருக்கக்கூடாது இல்லைங்களா. நம்மளை அசஸ் பண்ண தெரியணும் நம்ம பலவீனங்கள் என்ன. எனக்கு இருந்துச்சு இல்லைங்களா, 100 சபையை நான் கட்டிவிடுவேன் அப்படின்ற துணிகரமான, அதெல்லாம் பெருமையில் வருது. அதை சாதிச்சிடுவேன், இதை நட்டுடுவேன், அதை நட்டுடுவேன். ஆண்டவர் சித்தம் என்ன, ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, அவர் சித்தத்தின்படி பராமரிப்புல எங்க என்ன வச்சிருக்கிறாரு, அவர் மகிமைக்காக வாழணும் இல்லையா, அவர் மகிமை அவர் பேரை கெடுக்கிற மாதிரி நான் ஒன்றும் செய்யக்கூடாது, அதை நினைத்து துணிகரமான அறியாமையின் லட்சியம் நமக்கு இருக்கக்கூடாது, அது ஆபத்தில் போய் முடியும். தேபுருக்கு இருந்த மாதிரி இல்லைங்களா, யார் உங்களை கைவிட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். கடைசியில் மூணு தடவை மறுதளிச்சார். துணிகரமான நம்மளை தெரியாத, நம்ம பலவீனத்தை அறியாத, ஆண்டவரில் சார்ந்திராத, ஆண்டவரில் சார்ந்து இருக்கணும் இல்லைங்களா, டிபெண்ட் ஆன் காட், ஆண்டவருடைய பராமரிப்பில் சார்ந்தவர் எங்க வச்சிருக்காரு, அவர் மேல அவர் சித்தத்தின்படி செய்யணும்ன்ற ஒரு தாழ்மை நமக்கு இருக்கணும். செய்வோம் அணித்தாங்க, அதை செய்து 24 வசனத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி உங்க வந்து போனதை கேட்ட 10 பேரும் என்ன போட்டிருக்கு தமிழ்ல, 24 வசனத்துல
மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும்
எரிச்சலானார்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேட்லி டிஸ்பிளீஸ்ட், ரொம்ப கோவம் வந்துச்சு. இது ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை. நமக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அமைதலா இருப்போமா, இல்லவே இல்லை. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பிடிச்சி நல்லா திட்டணும்னு தோணும், தாங்க முடியாத, வெரி டிஸ்பிளீஸ். நீங்களா என்ன ஆளுங்களா, அப்படி இப்படின்னு திட்டலான்னு அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவங்க ஏதாவது பயங்கரமா திட்டி அவங்க உணர்ச்சிகளை, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த கோவ உணர்ச்சியை அவங்க வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக 25 வசனத்துல பட் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதை அடக்கும் படிக்கு, அந்த உணர்ச்சி, கோப உணர்ச்சி தவறான விதங்கள வார்த்தைகளை வெளிப்படாத படிக்கு இயேசு என்ன பண்றாரு, அவர்களை அவர் சமீபமா அழைத்து, கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்களை எல்லாரையும் கிட்ட வாங்க, தன் கிட்ட அழைத்து அவர் வார்த்தைகளை அவர் பேசுறார். பாருங்களேன் அவர் என்ன சொல்றாரு, புறமதஸ்தர்கள் வந்து அவங்களை இருமாப்பா ஆளுகிறார்கள், அந்த மாதிரி அவங்களை அதிகாரம் பண்ணி ஆளுகிறார்கள். இன்னும் 2 விதத்துல எப்படி தப்பா நம்ம பெரியவங்க ஆகணும்னு பார்க்க கூடாது. ஒரு அதிகார ஆட்சி பண்ணிட்டு இருக்க கூட, சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப் மாதிரி. எவ்வளவு சபைகள் அப்படித்தான் இல்லைங்களா, அவர் தான் பாஸ்டர் சொன்னதுதான், அவர் பேச்ச கேட்கலன்னா தூக்கிடுவாரு உங்களை, அவர் பேச்சுதான். அந்த மாதிரி சர்வாதிகார ஆட்சி பண்ணக்கூடாது. அந்த பண்ணிட்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் அடக்கிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு என் ராஜ்யத்தில் அதை பண்ணக்கூடாது. அப்படி நீ பெரியவன் அதை பார்க்கக்கூடாது. இன்னொன்று, தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, தங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஞானம், பர்சனாலிட்டி, அதெல்லாம் வைத்து மக்களை கவர்ந்து அவங்களை அடக்க பார்க்கக்கூடாது. இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஆக்டிங்கு, திறமை, பேச்சு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ மக்கள்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சபையில் பண்ணக்கூடாது. இந்த 4 விதங்கள்ல சபையில பெரியவங்க ஆக பார்க்க கூடாது இல்லைங்களா. அரசியல் செய்யக்கூடாது, அறியாமையின் துணிகரமான அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு ஒரு லட்சியம் இருக்கக்கூடாது. ஒரு சர்வாதிகார ஆட்சி கண்ட்ரோல் பண்ற மாதிரி மக்களை பண்ணக்கூடாது. மக்களை ஒரு கவர்ச்சிகரமான கட்டுப்பாடுல அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதெல்லாமே தவறான விதங்கள், பெருமையில வருது இல்லைங்களா, பெருமையில தான் வருது. நான் பெரியவன் ஆகணும்னு சபையில பண்றது. நமக்கு தெரியும் முழு வேதமே, நான் பல வசனங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம், பெருமை நம்மள அழித்து விடும். எவ்வளவு சொன்னாலும் ஆனா நமக்கு மறுபடியும் ஜெனிக்காத அவங்களுக்கு பெருமை அவங்களோடு ஒட்டி இருக்கும், அது போவாது, சுட்டு போட்டாலும் போவாது இல்லைங்களா. சில பேருக்கு தான் சுடப்படணும், அவங்க ஆவியானவர்னால சுடப்பட்டா தான், மறுஜன்மம் அடைஞ்சா தான் அந்த பெருமையே போவோம். மனுஷனுக்கு இருக்கிற பெருமை, தாங்க முடியாத பெருமை, முழு வேதமே நமக்கு சொல்லுது பெருமை நம்மளை அழிக்கும் இல்லைங்களா. நமக்கு ப்ரைட் கம்ஸ் பிஃபோர் டிஸ்ஆனர் இல்லைங்களா, நம்ம அவமானம் வர்றதுக்கு முன்னாடி பெருமை தான் நமக்கு வரும். இந்த பகுதியில் ஆண்டவர் வந்து பெருமை கிறிஸ்தவ குணத்துக்கு நேர் விரோதமானதுன்றது காட்டுற, பெருமை வந்து கிறிஸ்தவத்துக்கும் பெருமைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு காட்டுறார். நாம் பெருமையா இருந்தோம்னா நாம் கிறிஸ்தவர்களான்ற சந்தேகம்ன்ற மாதிரி இந்த பகுதியில காட்டுறாரு. ஏன்னா இப்பதான் சமீபமா ஒரு ஐஸ்வர்யவான் நிகழ்வும், இந்த திராட்சை தோட்ட ஓமை அதை நம்ம படிச்சோம், அதன் மூலமா என்ன காமிச்சாரு, ஒரு மனிதனும் தன்னுடைய சொந்த முயற்சியினால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. நித்திய ஜீவன் தேவன் தருகிற இலவசமான ஈவு, அது கிருபையினால் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கிறது. ரூட் காஸ் என்ன தெரியுமா, மனிதர்களுக்கு பெருமை வர்றதுக்கே காரணம், இந்த 4 விதங்கள் எல்லாம் பெருசாகணும்னு பார்க்கறதுக்கு காரணமே, தாங்கள் வந்து கிருபையினால் ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்புனா என்னன்னே அவங்க ருசி பார்க்காததுனால, கிருபைய அவங்க ருசி பார்க்காததுனால, எப்படி ஒரு மனுஷன் தான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், தேவனுடைய நித்திய ஜீவன் எனக்கு இலவசமாக, எவ்வளவு பெரிய ஒரு அன்போடு, நித்திய அன்போடு, ஒரு தியாகத்தோடு, சுயநலமே இல்லாத தேவ குமாரன் வாங்கி கொடுத்த ஒரு ஈவுன்னு உணர்ந்த ஒரு மனுஷன். இது நான் பரலோகத்துக்கு போறேன், நான் ரட்சிக்கப்படுறேன்னா அதுக்கு காரணம் கொஞ்சம் கூட நான் இல்லை, அது எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே காரணம் தேவ குமாரன், சுயநலமே இல்லாம. போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி நான் எருசலேன் போய் அங்க பிரதான காட்டி கொடுக்கப்பட்டு, பிரதான ஆசாரியர்னால் நிராகரிக்கப்பட்டு, மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டு, கேலி செய்யப்பட்டு, துப்பப்பட்டு, சிலுவையில் அறையப்படுற அந்த பாடுனால நமக்கு வாங்கி கொடுத்தாரு. அது வாங்கி கொடுக்கும் போது அதை உணர்ந்த ஒரு மனுஷனுக்கு பெருமை எப்படி இருக்கணும், இருக்க முடியும்? பெருமைக்கும் சிலுவையை உணர்ந்து வாழ்ற மனுஷனையும் நீங்க பார்க்கவே முடியாது. சிலுவையினால் நான் ரட்சிக்கப்படுகிறேன்னு சொல்ற மனுஷனுக்குள்ள பெருமை எப்படி இருக்க முடியும்? அதான் ஆர்குமெண்ட் பாருங்களேன். ஆண்டவர் இதுல காட்டுறாரு, இந்த நாலு விதங்கள்ல ரட்சிக்கப்படாதவங்க தான் பெருசாகணும்னு பார்ப்பாங்க. ஆனா உண்மையா தேவ ராஜ்யத்துல பெரியவங்க ஆகணும்னு பாக்குறவங்க, கிருபையினால் ரட்சிக்கப்படுறவங்க தாழ்மையின் மூலமா தான் பெருசாகணும்னு பார்ப்பாங்க. தங்களுடைய தாழ்மையின் மூலமாக, the lowliness of mind. தாழ்மைன்னும் போது நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம் நான் தாழ்மைன்னு. யாராவது இங்க தாழ்மை இல்லாதவங்க இருக்கிறீங்கன்னா யாருமே கை உயர்த்துமே, எல்லா நானும் தாழ்மைங்க பாஸ்டர், எவ்வளவு தாழ்மை தெரியுங்களா, எங்க வீட்டுல வந்து பாருங்க எவ்வளவு தாழ்மை. நான் தாழ்மை வந்து நம்ம மனசுலயே நம்ம எல்லாம் நினைச்சுக்கலாம், நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு, நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு தகுதி இல்லாதவன் எனக்கு தானே தெரியும், நான் எவ்வளவு தாழ்மை தெரியுமா, நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆவியில் எளிமை உள்ளவன் தெரியுமா, நான் தேவனுடைய கிருபைக்கு எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன்னு நான் உணர்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் ஆவியில் எளிமை உள்ளவன், நான் என்னை பற்றி பெருசா நினைக்கிறது இல்ல. இதெல்லாமே உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆட்டிடியூட், அது இருக்குன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கலாம். அதான் இருக்கணும், அதான் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்மளை பத்தி பெருசா நினைக்கிறது இல்ல, நம்ம தாழ்மையா நினைக்கணும், நம்ம கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஆனா அது வெறும் தாழ்மையின் நெகட்டிவ் சைடு பாருங்களேன். ஒரு பாகம் தான் தாழ்மையின் ஒரு பாகம். எல்லா பரிசுத்த குணங்களுக்கும் ரெண்டு பாகம் இருக்கு பாருங்களேன். பரிசுத்தம்னா வெறும் பாவத்தை செய்யாம இருக்கிறது இல்ல பரிசுத்தம். தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நற்குணங்களோடு தேவனை சேவித்து பாசிட்டிவா வாழ்றது இருக்கு. வெறும் பாவத்தை செய்யாம இருக்கிறது நெகட்டிவ் தான். ஆனா பரிசுத்தமா தேவன் கீழ்படிஞ்சு அதே மாதிரி தாழ்மையும் எடுத்துக்கிட்டோம்னா, வெறும் நம்மளை பத்தி தவறா நினைக்கிறது, நம்ம தகுதி இல்லை நினைக்கிறது, உள்ளுக்குள்ளேயே நினைக்கிறது மாத்திரம் தாழ்மை ஆகிவிடாது. அதை மனசுல யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை நமக்கு உண்மையாவே தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் நினைச்சுக்கலாம் நம்மள நான் தாழ்மைன்னு இல்லைங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிறது யாருக்கு என்ன தெரியும். நம்மளா நம்மள வஞ்சித்துக்கலாம். தாழ்மைக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குங்க, அது நமக்கு இருக்கா? அந்த பாசிட்டிவ் சைடு தான் உண்மையாவே தாழ்மை நமக்கு இருக்கான்னு காட்டுறத. சில பேர் வந்து அவங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாங்கன்றத குறித்து பெருமையா இருக்கலாம் இல்லைங்களா. நான் எவ்வளவு தாழ்மை தெரியுங்களா பாஸ்டர், எவ்வளவோ நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், என்ன போய் எவ்வளவோ பெரிய உயர்வுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார் தெரியுங்களா, இந்த கம்பெனிலேயே நான் எவ்வளவு பெரியவன் அப்படின்லாம் பேசிக்கலாம் இல்லைங்களா. அதெல்லாம் தாழ்மை இருக்கிற மாதிரியும் தெரியும், பெருமையும் தெரியும் அங்க, அந்த மாதிரிலாம் பேசிக்கலாம் பாருங்களேன். ப்ரைடு வந்து ரொம்ப இன்சீடியஸ், அதாவது ரொம்ப வஞ்சனையானது, அது பல உருவங்கள் போடும் இல்லைங்களா. தாழ்மையின் உருவமும் பெருமை போடும், அது ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்முடைய தோல்விகளை குறித்து, நம்முடைய குறைவுகளை குறித்து, கடவுளுடைய நம்ம எவ்வளவு பெரிய பாவின்றதையும் அதை உணர்ந்திருக்கிறோம்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கலாம். அதான் தாழ்மை, வெரி சட்டில், வெரி சட்டில். அது ஒரு உள்ளுக்குள்ளேயே நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளை பத்தி தாழ்மையா நினைக்கிறது தான் தாழ்மை, தாழ்மையா பேசுறது தான் தாழ்மை நினைச்சா ஒருவேளை நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். உண்மையாவே தாழ்மை நமக்கு இருக்காது பாருங்களேன். ஈஸி அது ரொம்ப, வெறும் இன்வர்ட் ஆட்டிடியூட் இல்லை, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனத்தாழ்மை வந்து, மனத்தாழ்மைன்றோம் இல்லைங்களா, அது மனசுல இருக்கணும். அது உண்மையாவே மனசுல இருந்தா அது வெளியில வெளிப்படும். அந்த வெளியில வெளிப்படுறது தான் உனக்கு உண்மையா தாழ்மை இருக்குன்னு காட்டுறது. மற்றவங்கெல்லாம் தங்களை வஞ்சித்துக்குவாங்க நான் தாழ்மைன்னு, ஆனால் அது வெளியில் வெளிப்படலைன்னா உனக்கு தாழ்மை இருக்கான்னு டவுட்டு தான். ஒருவேளை இருக்கலாம், இன்னும் வெளிப்படாமல் இருக்கலாம், டவுட்டு தான். பாசிட்டிவாக வெளிப்படணும். எப்படிங்க பாசிட்டிவ்? அதான் இந்த பகுதியில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். தாழ்மை, மனத்தாழ்மை உனக்கு இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாரு, பாசிட்டிவாக அது எப்படி தெரியுமா வெளிப்படும், மற்றவர்களை உன்னையே தந்து தியாகத்தோடு மற்றவர்களை நீ சேவிப்ப, அப்படி தான் வெளிப்படும். மற்றவர்களை தரைக்குறைவான எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உனக்கு உண்மையாவே மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா மற்றவர்களை உன்னையே தந்து தியாகத்தோடு அவர்களை சேவிக்கிறது தான் வெளிப்படுத்துது, உனக்கு தாழ்மை இருக்கு. அதைத்தான் இந்த பகுதியில் இந்த இன்வால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலைமை வெளியில மற்றவர்களுடைய தாழ்மையான சேவையில வெளிப்படும். அப்படி வெளிப்படலைன்னா ஒருவேளை உன்னை நீ வஞ்சித்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ பேர் நான் தாழ்மை உள்ளவன் சொல்லிக்கிற மாதிரி, இயேசு வந்து உண்மையான தாழ்மையை எப்பவும் மனத்தாழ்மையோடு நிறுத்திடுறதில்ல, அது வெளிப்படும் வெளிப்பிரகாரமாகன்றத நமக்கு இதில் காட்டுறாரு. அதை நம்ம படிக்க போகிறோம். இதில் 20-25 வரைக்கும் எப்படி பெரியவங்க ஆகக்கூடாதுன்னு காமிச்சாரு. இப்போ 26-28 வரைக்கும் எப்படி பெரியவங்க ஆகலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவங்க எப்படி ஆகணும் அப்படின்னு காட்டுறாரு. ரெண்டு தலைப்புல படிப்போம். ஒரு கட்டளை, ஒரு அந்த கட்டளைக்கு உன்னதமான உதாரணம். ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, அந்த கட்டளைக்கு ஒரு சுப்ரீம் எக்ஸாம்பிள் அவரே அதை காட்டுறாரு. அந்த கட்டளையை பார்ப்போம். 26 வசனத்துல, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. இப்படி இருக்க கூடாதுப்பா. உலக மறுஜன்மம் அடையாதவங்க அரசியல் செய்து கொண்டு அறியாமையின் துணிகரத்துல லட்சியத்துல சர்வாதிகாரத்துல கவர்ச்சியா மக்களை கவர்ந்து ஆளை பார்க்கறாங்க, பெரியவங்க ஆகணும்னு பாக்குறாங்க. ஆனா உங்களுக்குள்ள சபைக்குள்ள இப்படி ஆகவே கூடாது, உங்களுக்குள்ள அப்படி இருக்கல் ஆகாது, செய்யக்கூடாது. நாட் சோ வித் யூ. ஆனா எப்படி ஆண்டவரே நான் எங்களுக்குள்ள இருக்கணும், உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், உங்கள யாராவது பெருசாகணும்னு விரும்பினால். இதுல கவனிச்சு பாருங்களேன், நம்ம அந்த மாதிரி ஒரு லட்சியம் வச்சிருக்கிறது தப்பு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நம்மெல்லாம் பெருசாகணும் தேவராஜ்யத்துக்கு, அதெல்லாம் லட்சியம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆண்டவருக்காக பெரிய ஒரு லட்சியம் வச்சிருக்கிறது தப்பு இல்லை. பாருங்களேன், அப்படி இருந்தா அது தப்பா இருந்தா அதை வந்து உங்களில் எவனாவது பெரியவனாக விரும்பினால் அவன் மனம் திரும்ப கடவான்னு சொல்லி இருக்கணும் இல்லைங்களா? அப்படி சொல்லல. உங்களில் யாராவது பெரியவனாக விரும்பினால் அது அவரே என்கரேஜ் பண்றார், இதை நீ செய் இல்லைங்களா? உன்னில் யாராவது பெரியவனாக விரும்பினால், பெரியவனாகிற விரும்புறது தப்பு கிடையாது, அது தவறான காரணங்களுக்காக நோக்கங்களுக்காக இருக்கக்கூடாது இல்லைங்களா? பெரியவனாக விரும்பினால் என்ன செய்யணும், பெரியவனாக விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான். பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான், பணிவிடைக்காரன். இங்கிலீஷ்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சர்வன்ட், தமிழ்ல பணிவிடை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்டு இது. வந்து டைக்கனாஸ் என்ற ஒரு வேர்டு, இதுல இருந்து தான் நம்ம புதிய ஏற்பாடுல டீக்கன் என்ற ஒரு வேர்டே வருது. உங்களை பெரியவன் ஆகணும்னு யாராவது விரும்பினா அவன் எல்லாருக்கும் டீக்கன் என்ற வார்த்தை வந்து நம்ம சர்ச் வார்த்தையில அது உலக பிரகாரமா யூஸ் பண்ற வார்த்தை. வேலைக்காரங்களே ரொம்ப கீழ்த்தரமான வேலைக்காரனா ஒரு டீக்கன் தான் பயன்படுத்துவாங்க. அதை வந்து புதிய ஏற்பாடுல சர்ச் அதை எடுத்துக்கிட்டு அதை பரிசுத்தப்படுத்திட்டாங்க. உலக வார்த்தை அது. ஆனா உலகத்துல அந்த காலத்துல எதுக்கு பயன்படுத்துவாங்க, ரொம்ப தரைக்குறைவான வேலை செய்யறவங்க. நீங்க சாப்பிட்ட உடனே எச்ச தட்டி எடுக்கிறவங்க, டேபிளை கிளீன் பண்றவங்க, டாய்லெட்டை கீழ் பண்றவங்க, குப்பை எடுக்கிறவங்க, அங்க இருக்கிற இதெல்லாம் ரொம்ப மீனியல், தரைக்குறைவான கீழ்த்தரமான வேலை செய்யறவங்க, அதான் டீக்கன், டைக்கனாஸ் என்ற ஒரு வார்த்தை. அவங்களுக்கு ஒரு பெரிய படிப்பு இல்லை, பெரிய ட்ரைனிங் இல்லை, ஒன்றும் ஸ்கில் எல்லாம் கிடையாது, ரொம்ப தாழ்மையான. ஆண்டவர் எவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம், ஆனா இந்த வார்த்தையை எடுத்து போட்டிருக்கிறாரு. புதிய ஏற்பாடுல 50 அதிக தடவை இந்த வார்த்தை தான் போட்டிருக்கு, டைக்கனாஸ். பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை கிறிஸ்தவ ஊழியத்துக்கு இந்த வார்த்தையை போட்டிருக்காரு. பாருங்களேன், கிறிஸ்தவ சேவைக்கு டயக்னாஸ் என்ற ஒரு வார்த்தை. லோவஸ்ட் சர்வன்ட், தாழ்மையான சேவன். உண்மையா பெரியவனாக விரும்பினான் என் ராஜ்யத்துல எப்படி தெரியுமா நடக்கும், எப்படி என்னுடைய பார்வையில பெரியவன் யார் தெரியுமா, சுய விருப்பத்தோடு கீழ்த்தரமான விதங்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவன் அவன்தான் பெரியவன், அவன்தான் பெரியவன். தாழ்மையை நம்ம தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம பேசலாம் இல்லைங்களா, அப்படிலாம் தாழ்மையில வாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம பேசலாம். ஆனா உண்மையா உன் மனத்தாழ்மை உனக்கு இருந்துச்சுன்னா அது எங்க வெளிப்படும், மற்றவர்களுக்கு கீழ்த்தரமான விதங்கள்ல சேவை செய்யறதுல வெளிப்படும், சேவை செய்யறதுல வெளிப்படும் பாருங்களேன். அது எப்ப பாரு அப்படித்தான் வெளிப்படும், அப்படி வெளிப்படுகிறவர்கள் தான், அப்படி வேலைக்காரங்களா உங்களோட வேலைக்காரங்களா இருக்கிறவங்க தான் என் ராஜ்யத்துல பெரியவங்களா இருப்பாங்க. இன்னொரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு பாருங்களா, இன்னொரு படிக்கு போறாரு, அது கொஞ்சம் இன்னும் தீவிரப்படுத்துற மாதிரி 27வது வசனத்தில், பெரியவன் மாத்திரம் இல்ல உங்களில் எவனாகிலும் முதல்மையானவனாய் இருக்க விரும்பினால், கிரேட் மாத்திரம் இல்ல ஃபர்ஸ்ட் புரோட்டாஸ் அப்படின்ற வார்த்தை, தி சீஃப் ஒன் பிரதானம் இடம் அதான் இவங்க விரும்பினாங்க, ரைட்லயும் லெப்ட்லயும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படி நீங்க விரும்பினால் என்ன செய்யணும், விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவான். அது தப்பான டிரான்ஸ்லேஷன், அவன் உங்களுக்கு முதல்ல டைக்னாஸ் யூஸ் பண்ணவர் இங்க டியூலாஸ் அப்படின்னா அடிமையா இருக்க கடவான், ஸ்லேவ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்லேவ், பாண்ட் ஸ்லேவ், பாண்ட் ஸ்லேவ் தமிழ்ல என்ன, பிறவி அடிமை, பிறவி அடிமை மாதிரி ஒரு பாண்ட் ஸ்லேவ், ஒரு ஸ்லேவ் மாதிரி பாருங்களேன். நமக்கு வேண்டா இது ஒன்றும் பெரிய வார்த்தை ஸ்லேவ் தானே, அதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஸ்லேவ்னா என்னன்னு, ஏன்னா நம்ம ஸ்லேவ்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது. புதிய ஏற்பாடுல அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஸ்லேவ்னா ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, அவன் வந்து அவன் ஓனருடைய ப்ராப்பர்ட்டி, அவனுக்குன்னு உரிமை கிடையாது, அவனுக்குன்னு எந்த மதிப்பும் கிடையாது, அவங்க ஓனர் என்ன குதிச்சு அங்க குதிச்சு கீழே அவனுக்கு சாவனாலும் சாவணும் அவன், மிருகம் மாதிரி. நம்ம எல்லாம் இந்த சில பென்னர் படங்கள்லாம் பார்த்துருக்குறோம், அவங்க வாழ்க்கையெல்லாம் சேவ் பிறந்தவன என்ன பண்ணுவாங்க, அவனை பிடிச்சி அந்த கப்பல் கீழே போய் அவன் அந்த ரட்டரை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், இது பண்ணலன்னா அடி, கொஞ்சம் இப்போ சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க, மிருகம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஸ்லேவ்னா. அது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை, ஒரு ஸ்லேவுக்கு எப்பவும் ஒரு எதையுமே அவன் எதிர்பார்க்க மாட்டான், அவனுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டான், ஏதாவது செஞ்சவன தேங்க்யூ என்னங்க இவ்வளவு செஞ்ச ஒரு நன்றியில அதெல்லாம் பார்க்க மாட்டான் அவன், அவன் சேவித்துக்கணும் மாஸ்டர் என்ன சொல்றாரோ செய்யணும், மிருக மாதிரி அவன் நடந்து ஸ்லேவா இருப்பான். அவன் தேங்க்யூ அவனுக்கு ஏதோ ஒரு நன்றி சொல்லணும் இல்ல அப்ரிசியேட் பண்ணணும் எதுவுமே கிடையாது, அடிமை மாதிரி வேலை செய்வான், அதான் ஸ்லேவ். உங்கள முதல்மையாக விரும்பினால் அவன் டியூலாஸா இருக்கணும், அடிமை, பிறவி அடிமை மாதிரி, அடிமை மாதிரி உங்களுக்கு மத்தியில வேலை செய்யணும். யோசிச்சு பாருங்களேன், தாழ்மை தியாகம் நிறைந்த சுயநலமற்ற பாடின் சேவை, ஒரு ஸ்லேவ் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப பாடு, ரொம்ப பாடு. பைபிள் கான்செப்ட் ஒரு ஸ்லேவ்னா அது மனுஷனே இல்லை, ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. பவுல் அப்படித்தான் தன்னை அப்படி கூப்பிட்டுக்குவாரு, அந்த காலத்துல வந்து நான் எப்பவும் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை, ஊழியக்காரன் அதை மாத்துறாங்க டிரான்ஸ்லேஷன்ல, ஆனா பாண்ட் ஸ்லேவ், இயேசு கிறிஸ்துக்கு நான் அடிமை, அவர் அப்படித்தானே வேலை செஞ்சாரு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு அடி வாங்கினாரு, எவ்வளவு இது பண்ணாரு, ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு, ஏன்னா நான் மனத்தாழ்மையோடு இயேசுவை ஊழியம் செய்தேன். மனத்தாழ்மையோடு உங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்தேன்னா மனத்தாழ்மை இருந்தா அது இப்படித்தான் வெளிப்படும், மற்றவங்களுக்கு ஸ்லேவ் மாதிரி வேலை செய்வாங்க, மற்றவங்களுக்கு அடிமைகள் மாதிரி சேவிப்பாங்க. நமக்கு மன தாழ்மை இருந்தா இப்படித்தான், உண்மையான தாழ்மை இருந்தா இப்படித்தான் செய்வாங்க. பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு துன்பப்பட்டாரு, எவ்வளவு அடி வாங்கினாரு, அவங்க மற்றவங்க ஒவ்வொரு நாளும் யார் அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமோ ஒவ்வொரு வேலையும் டியூலாஸ் மாதிரி வேலை செய்யறது. உங்கள முதன்மையாக விரும்பினார் அவன் அப்படி ஸ்லேவா இருக்கணும், உங்களுக்குள்ள ஸ்லேவா இருக்கணும். ஆகவே ரெண்டு விதம், பெரியவனாக விரும்பினால் ஒரு டேபிள் சர்வன்ட், ஒரு எச்ச தட்டெல்லாம் தூக்குற, எச்ச இலைகள்லாம் தூக்குற சர்வன்ட் மாதிரி உங்களுக்குள்ள இருக்கணும். உங்கள முதன்மையாக விரும்பினால் அவன் அடிமை போல வேலை செய்யணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வேலை செய்யணும். பாருங்களேன், அது சொல்லி முடிச்சு, அந்த வழியை சொல்லி முடிச்சு அடுத்தது அதுக்கு உன்னத உதாரணத்தை கொடுக்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா, நான் தான் பாருங்களேன். 28வது வசனம், அப்படியே உன்னத உதாரணம், எப்பா முதல்மையாக விரும்புறதோ பெரியவனாக விரும்புறதும் அதனோட எம்பாடிமெண்ட், அதனோட உதாரணம், அதனோட கொள்கையின் உதாரணமே நான் தான், எக்ஸாம்பிளே நான் தான். இயேசு கிறிஸ்து வந்து தாழ்மை சுயநலமற்ற சேவைக்கு உச்சகட்ட உதாரணம் அவர் தான். பிலிப்பியர் 2 போட்டிருக்கும் போது தேவனுக்கு அவர் ஒப்பானவராய் இருந்தார். He was equal to God. உன்னத தேவனா இருந்த அவர் அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி, இல்லைங்களா, தன்னை வெறுமையாக்கி என்ன அடுத்தது வருது, அடிமையின் ரூபம் எடுத்து. பாருங்க அதே வார்த்தை, தேவனுக்கு ஒப்பானவர், காடுக்கு ஈக்குவல், சர்வ இறையாண்மை உள்ள தேவன், எல்லாத்துக்கும் ஆளுகிற தேவன், அவர் என்ன பண்ணாரா, மனித சாயல அடிமையின் ரூபம் எடுத்தார், எல்லாருக்கும் வேலைக்காரன், ஸ்லேவா வேலை செய்யற மாதிரி ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷ சாயலாய் தன்னைத்தானே எது வரைக்கும் தாழ்த்தினார், மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். இந்த உலகத்திலேயே உச்சகட்ட தாழ்மைக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இறையான் சகலத்தையும் வண்ட சராசரத்தின் இறையாண்மை உள்ள நித்திய தேவன் பாவத்துக்கு ஒரு விக்டிமா அவர் மாறி தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர்தான் கிரேட்டஸ்ட். அதனாலதான் எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவரை விட கிரேட்டஸ்ட் இருக்கிறாங்களா தேவராஜ்யத்தில்? இல்ல. ஏன், அவரை மாதிரி தாழ்த்தினவங்க யாரும் கிடையாது. அதுதான் அங்க சொல்றாரு பாருங்களேன், ஈவன் ஆஸ், அப்படியே. அதான் உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கப்பா. இது எப்படிங்க ஆண்டவரே, உலகத்துலதான் பார்க்கலையே, நான் காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். அப்படியே மனுஷகுமார், ஒரு டெக்னிக்கல் வேர்ட், இன்னைக்கு காலையில தான் படிச்சோம், இந்த வினோத் படிச்ச பகுதியில் தானியல்ல, மனித குமாரனை கண்டேன், எல்லா அதிகாரங்களும் கர்த்தத்துவம் டொமினியன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித குமாரன் எவ்வளோ உயர்ந்த உன்னத உயர்த்தப்பட்ட மனித குமாரன், அவர் எதுக்கு வந்தாரா, ஊழியம் கொல்லும்படி வராமல். இந்த உலகத்தில் எல்லா ராஜாங்களும் ஊழியம் கொல்லும்படி வராங்க, ஆனா இந்த மனித குமாரன் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவானவர், ஊழியம் கொல்லும்படி அவர் வரல, தனக்கு ஊழியம் செய்து கொள்ள அவர் வரல. எதுக்கு வந்தார், வராமல் ஊழியம் செய்யவும் செய்ய வந்தார், இல்லைங்களா, ஊழியம் முதலாவது ஊழியம் செய்ய வந்தார். அவர் மனித சாயல அடிமையின் கோலம் எடுத்து இந்த மாட்சிமையான ராஜா, எனக்கு எல்லாம் செய்யுங்கன்னு ஒரு பேலஸ்ல பிறந்து ஒரு பெரிய ஊழியம் செய்யுங்கன்னு வரல, எதுக்கு வந்தார், மக்களோடு மக்களா இருந்து அவங்களை சேவித்து சுகம் பண்ணி சாப்பாடு கொடுத்து கடைசியில அந்த அவர் மறித்து காட்டி கொடுக்க அந்த ராத்திரியில எல்லாமே தன்னுடைய கையில தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு அறிந்து என்ன பண்ணாரு, அவர் ஒரு டவலை எடுத்து தன் இடுப்புல கட்டி எல்லா சீஷர்களுக்கும் குனிந்து அவர்கள் கால்களை கழுவி விட்டார். இந்த ஒரு பாட்டு வரும், த மீக்னஸ் அண்ட் மேஜஸ்டி, என்ன மாட்சிமையானவர் இவரு, எவ்வளோ தாழ்மை இவர்கிட்ட, எவ்வளோ தாழ்மை. அப்பாடி இயேசு கிறிஸ்துவோடைய தாழ்மை, அவர் தான் நமக்கு எக்ஸாம்பிள். அவர் எக்ஸாம்பிள்னாவே நமக்கு கொலையெல்லாம் நடுங்கணும். திருமணத்தில் அவர் தான் எக்ஸாம்பிள், உங்கள் மனைவியை நேசிக்கணும்னா திருமணமே வானான்னு ஓடிடலாமான்னு இருக்கணும், அது தெரிஞ்சவங்க. இதில் பார்த்தோன்னா தாழ்மைக்கு அவர் தான் எக்ஸாம்பிள் நமக்கு. அப்படியே பாருங்களேன், யோவான் சொல்ற மாதிரி அவர் நிலைத்திருந்தால் அவர் நடந்த மாதிரி நம்ம நடக்கணும். நம்முடைய வசதிகளை இழந்து மற்றவர்களுக்கு சேவை செய்கிற சேவை, எந்த அளவுக்கு அவர் சேவை செய்தார், எக்ஸாம்பிள்ல தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்து. உச்சகட்ட சேவை என்ன, உச்சகட்ட ஒரு தியாகம் என்ன, இல்லைங்களா, அவரே சொல்லியிருக்கிறார், இதை விட ஒரு கிரேட்டர் லவ் மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு காட்ட முடியாது, தன் ஜீவனையும் மற்ற நண்பர்களுக்கு கொடுக்கிறது. அவர் அந்த உச்சகட்ட சேவையை செய்தார், அதான் வருது. அதோட அந்த பகுதி முடிஞ்சிருக்கலாம். இயேசு கிறிஸ்து நல்ல தாழ்மையின் உதாரணம், நல்ல சுய தியாகத்தின் உதாரணம் அப்படின்னு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அதோடு முடியறதில்ல, ஒரு முக்கியமான வார்த்தை பரிசுத்தாவியானவர் அங்கே போடுறார். ஏன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது, இயேசு கிறிஸ்துடைய மரணம் வெறும் ஒரு தாழ்மைக்கு உதாரணம் மாத்திரம் இல்லை, இல்லைங்களா, சுயநலத்துக்கு உதாரணம் மாத்திரம் இல்லை. அவர் எதற்கோ வந்தார் தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்கு மாத்திரம், அதை விட பரிசுத்தாவியான ஒரு புது வார்த்தையை இதுவரைக்கும் புதிய ஏற்பாடு பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன போட்டிருக்கு தமிழ்ல, மீட்கும் பொருளா, மீட்கும் பொருளாக. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரான்சம், ரான்சம். அப்படின்னா என்ன, மீட்கும் பொருளாக. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மீட்புன்ற வார்த்தை, மீட்புன்ற கான்செப்ட், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் பணி ஒரு பலி, ஒரு பரிகார பலியாக, ஒரு மீட்கும் பொருளாக இந்த வார்த்தையில நமக்கு வெளிப்படுது. பாருங்களேன், அவர் வேற எக்ஸாம்பிள் மாத்திரம் இல்லை, உண்மைதான் அவர் பாடுபட்டு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார், எக்ஸாம்பிள் தான். ஆனா அதோடு முடியல, அவர் நம்மளுடைய ஒரு மீட்கும் பொருளாக. லூட்ரான் அப்படின்னா புதிய ஏற்பாடுல ஒரு, அந்த காலத்துல நமக்கு அடிமைகள் விற்க வச்சு விற்பாங்க, அந்த அடிமைகளை மீட்கணும், அவங்கள விடுதலை ஆக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும், ஒரு பணத்தை கொடுக்கணும், ஒரு ரேன்சம் கொடுக்கணும், ஒரு தொகையை கொடுத்தாதான் அவங்களை விடுதலை ஆக்க முடியும். இயேசு கிறிஸ்து பாவத்திலையும் உலகத்திலையும் பிசாசு கிட்டையும் நம்ம அடிமைப்பட்டிருந்த நம்மளை அவருடைய உயிரை கொடுத்து, அவருடைய உயிரையே தண்ணியே மீட்கும் பொருளாக கொடுத்து நம்மளை மீட்டார். ஒரு ஒரு ரிச் வேர்ட், அதை பத்தியே ஒரு பிரசங்கம் எடுக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. ஒன்று பேதுரு 18 சொல்ற மாதிரி, வெள்ளினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, வெளியேற பெற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வண்டர்ஃபுல் கிளைமேக்ஸோடு அது முடியுது இந்த பகுதி. நாம் எப்படி இந்த முழு பகுதியிலையும், பெரிய நீண்ட பகுதியாக இருந்தாலும், ஆண்டவர் நம்ம எப்படி பெரியவங்களாக பார்க்கக்கூடாது, எப்படி தேவராஜ்யத்தில் பெரியவங்க ஆகணும், எப்படி பெரியவங்க ஆகணும், நீ தேவராஜ்யத்தில் பெரியவனாக விரும்பினால் டயக்னோஸ், கீழ்த்தரமான வேலைகளை செய்கிற, செய்ய சுயமா விருப்பத்தோடு தியாகத்தோடு செய்கிறவனா நீ வரணும், அவங்க தான் என் ராஜ்யத்தில் பெரியவங்க. முதல்வனாக விரும்பினால் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சா நீ அடிமை மாதிரி வேலை செய்யணும், ஒரு ஸ்லேவிஷா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீ வேலை செய்யணும்ன்ற அருமையான பகுதி. சில நேரம் நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டேன், சில பயன்பாடுகளும் இதை பார்ப்போம். நல்லா படித்தோம், வீட்டுக்கு போனோம்னு இல்லாம, இப்ப நீங்கெல்லாம் ஃபேமிலிஸ்ல இருந்து வரீங்க, நீங்கெல்லாம் பல சூழ்நிலைகள் இருக்கீங்க, அங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சர்ச்சா ஃபேமிலிஸா குடும்பமாக எப்படி அப்ளை பண்ணணும். இந்த பாடத்துல முதல் லெசன், முக்கியமான லெசன், ஒரே லெசன் நம்ம என்ன படிக்கிறோம், பெரியவனாக விரும்பினால், முதல்வனாக விரும்பினால் நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாமளே தியாகத்தோடு மற்றவர்களுடைய சேவைக்காக கொடுக்கிறவர்களா இருக்கணும், அவங்க தான் பெரியவங்க. நம்ம வாழ்க்கையில பராமரிப்புல ஆண்டவர் நம்மளை எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாரோ அங்க நாம பெருசா ஆகணும், தேவ ராஜ்யத்துக்காக தேவனுடைய பார்வையில பெருசா ஆகணும்னா நம்மளை நாமளே சுய தியாகத்தோடு கொடுக்கணும். எதை, யார் மாதிரி, இயேசுடைய மாதிரியை பார்த்து, இயேசுடைய மாதிரியில ஊக்கப்பட்டு, அப்படித்தான் ஊக்க வரணும், அந்த மாதிரியில ஊக்கப்பட்டு நாம் மற்றவர்களை சேவிக்கணும், மற்றவர்களை சேவிக்கணும். இதுல நாலு பயன்பாடுகள், இந்த பகுதியை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாலு பயன்பாடுகளை பார்க்கலாம். முதலாவது ஒரு கடிந்து கொள்ளுதல், ரெண்டாவது ஒரு ஆறுதல், மூணாவது ஒரு புத்திமதி, நாலாவது ஒரு அழைப்பு. இந்த நாலு பயன்பாடுகளை பார்க்கலாம். முதலாவது ஒரு கடிந்து கொள்ளுதல், இந்த பகுதி கிறிஸ்தவர்களுக்குள்ள எல்லா விதமான பெருமையும் கடிந்து கொள்ளுது. நான் சொன்ன திருப்பி திருப்பி உங்களுக்கு வலியுறுத்தின மாதிரி நமக்கு கிறிஸ்தவத்துக்கும் பெருமை குணத்துக்கும் நேர் விரோதம், ஆன்டி கிறிஸ்டியன் அப்படின்னா பெருமை தான் இருக்கவே கூடாது. நம்ம சிந்தனையில வார்த்தையில கிருபையினால் ரட்சிக்கப்படுற உனக்கு என்னையா பெருமை அப்படின்ற இல்லைங்களா, உனக்கு என்ன பெருமை வேண்ட கிடக்குது, உன்னையே இவ்வளவு பெரிய தியாகத்தை கொடுத்து ரட்சித்த சிலுவையில இவ்வளவு கடவுளையே இப்படி உன் பாவத்துக்காக பலி கொடுத்த உனக்கு என்ன பெருமை வேண்டி கிடைக்குது, பெருமைன்றதே நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளை பத்தி தாழ்மையான எண்ணங்கள் இருப்பது மாத்திரம் இல்ல, அது வெளிப்பிரகாரமா வெளிப்படணும். நம்ம விசேஷமாக உலகத்துல இருக்கிற எல்லா மக்களை விட தாழ்மை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும், எல்லா கிறிஸ்தவர்களை விட மிக மிக தாழ்மை ரிஃபார்ம்டு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். நம்மளை ரிஃபார்ம்டு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறது இல்ல, கிருபையின் போதகங்கள் நமக்கு தெரியும்னு பேசிக்கிறது இல்ல, உண்மையாவே கிருபையின் போதகங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, மனிதனுடைய சீரழிவுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல்னால தான் நான் இன்னைக்கு ரட்சிப்புல நிக்கிறேன்னு ஏதாவது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எல்லா கிறிஸ்தவர்களை விட ரொம்ப தாழ்மை எங்க தெரியுமா பார்க்கணும், ரிஃபார்ம்டு கிறிஸ்டியன்ஸ் தாங்க. நம்ம ரிஃபார்ம்டுன்னு சொல்லிக்கிறதுல பெருசு இல்ல, இந்த சத்தியங்கள்லாம் உணர்ந்த மக்களா இருந்தா மிகுந்த தாழ்மை நமக்குள்ளத்தானே இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா எல்லாரை விட மனிதனுடைய சீரல் ஆர்மேனியன்ஸை விட மனிதனுடைய முற்றிலுமான டோட்டல் டிப்ராவிட்டின்றோம், அதை ரொம்ப அறிந்தவங்க உணர்ந்தவங்க நம்மளா இருந்தா அதிகமான தாழ்மையில அதை வெளிப்படுத்தணும். அதிகமான தாழ்மை சிந்தனையில வார்த்தையில பேச்சுல வெளிப்படுத்தணும். ஒரு ஒரு அம்மா சொல்லிச்சான், நமக்கு அந்த தாழ்மை நெகட்டிவ் சைடு கூட எவ்வளவு குறைவா இருக்கு யோசிச்சுப்பாரு. யாராவது நம்மளை பத்தி இருந்து சொல்லிட்டுமே போதும் போதும். ஒரு அம்மா சொல்லிச்சான், அப்பா என்ன என்ன புறம் பேசுறவங்க எல்லாம் என்னை பற்றிய ஒரு சிறிதான பொய்யை தான் சொல்றாங்க, என்னை பற்றிய முழு உண்மை அவங்களுக்கு தெரியாது. என்னை பற்றி தப்பு தப்பா பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு என்னை பற்றி ஏதோ ஒரு பொய்யை தான் சொல்லி விடுறாங்க, என்னுடைய பற்றி உண்மையான முழு உண்மை அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப மோசம் தான், ரொம்ப மோசம். அலெக்சாண்டர் வைட்ன்றவர் ரொம்ப கற்பனையோடு சில சொல்லுவாரு, ஒருவேளை லூசிஃபரை காண்டி ஆண்டவர் ரட்சித்திருந்தா, அவன் லூசிஃபர் வந்து நமக்கு இருந்த கடந்த காலம் அவனுக்கு இருந்திருந்துச்சுன்னா, மிகுந்த தாழ்மையுள்ள தேவ தூதனா தன்னுடைய ரெக்கைகளை கண்ணில் மூடிக்கிட்டு கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாத ஒரு நன்றியில அவன் கடந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்து 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 அவன் தாழ்மையோடு இருப்பான். சாத்தானை பத்தி, சாத்தானுக்கெல்லாம் நம்மள மாதிரி பாவமான வாழ்க்கை எதிர்காலம் இல்லை, ஆனா எவ்வளவு பாவங்களை செய்து அந்த பாவத்திலிருந்து கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நாம், எவ்வளவு பெருமை நமக்கு. எல்லா பெருமையும் இந்த பகுதி நமக்கு கடிந்து கொள்ளணும், கடிந்து கொள்ளணும். இந்த பகுதி இன்னொரு காரியத்தை நமக்கு கடிந்து கொள்ளுது. தேவன் வந்து அதிகாரத்தை நமக்கு வாழ்க்கையில கொடுக்கிறாருன்னா, அந்த அதிகாரம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கொடுக்கிறார். எந்த விதத்திலையும் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நம்மளை வளர்த்துக்கிறதுக்கோ நம்ம பேரை உயர்த்துக்கிறதுக்கோ இல்லவே கிடையாது. சுயநலத்துக்காக கொடுக்கல, மற்றவர்களுக்கு எல்லா தேவன் தந்த அதிகாரமும் மற்றவர்களை சேவிக்கிறதுக்கு, சேவிக்கிறதுக்கு. இந்த பகுதி எவ்வளோ தங்கள் சுய லட்சியத்தோடு அதிகாரத்தை அடைந்து மற்றவங்களை ஆண்டு தங்களை உயர்த்திக்கணும்னு பார்க்குறவங்கள எவ்வளோ கடிந்து கொள்ளுது பாருங்களேன். பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி, நமக்கு எங்க அத்தாரிட்டி? யாரை பத்தி இங்க பேசுறீங்க பாஸ்டர்? நம்மளை பத்தி தான் பேசுறேன். ஹஸ்பண்ட்ஸ், நீங்க இருக்கிறீங்க சில பேர் ஹஸ்பண்ட்ஸ், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு நீங்க அதிகாரி, யூ ஆர் த அத்தாரிட்டி. கிறிஸ்து சபைக்கு தலை, இது கிறிஸ்து ஆண்டவர் தலையா இருக்கிற மாதிரி நீங்க உங்க குடும்பத்துக்கு தலையா இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஏன் கொடுத்துருக்கிறாரு? உங்க வைஃபை கட்டுப்பாடுல வச்சு கண்ட்ரோல் பண்ணி அந்த அவங்கள கட்டுப்படுத்தி உங்க பிள்ளைகளையும் உங்க கட்டுப்பாடுல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆட்சியோடு செலுத்திக்கிட்டு உங்களுடைய சுயநல பேருக்கும் உங்க புகழுக்கும் உங்களுடைய சுயநல காரணங்களுக்காக கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரத்தை. இல்ல, அந்த அதிகாரம் நீங்க தான் அதிகாரம், ஆனா அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது உங்க வைஃபையோ உங்க பிள்ளைகளையும் சேவிப்பதற்காக. அப்படி உங்க அதிகாரத்தை பார்க்கணும் ஆண்டவர், அதுக்கு அதை தான் பார்க்கணும் பாருங்களேன். அதிகாரத்தை அப்படி நீங்க உங்க அதிகாரத்தை பார்க்கலன்னா, அதிகாரத்தை பத்தி தப்பான உலக பிரகாரமான எண்ணம் உங்களுக்கு இருக்கு, உலக பிரகாரமான எண்ணம் இருக்கு. கடவுள் உங்களை அதிகார இடத்துல எங்க வச்சிருக்கிறாரோ அந்த அதிகாரம் மற்றவங்களை சேவிக்கிறதுக்காக கொடுக்கிறாருங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னா, சுயநல நோக்கத்துக்கு உங்களை பெருசா காமிச்சுக்கிறதுக்கு உங்களை பெருசா இது பண்ணிக்கிறதுக்கு உங்க வைஃபையும் பிள்ளைகளை பயன்படுத்துறீங்கன்னா தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீங்க, தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளை மனைவியை பிரெயின் வாஷ் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, அவங்களை மெனிப்புலேட் பண்றது, அவங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது தப்பு, அது செய்யக்கூடாது. ஒரு ட்விஸ்டட், ஒரு பர்வர்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அத்தாரிட்டின்னுவாங்க. தப்பா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். குடும்பத்தில் நீங்க அப்படி பண்றீங்களா? எத்தனை சபைகளை நம்ம என்ன சொல்றது, எத்தனை போப்புங்க ஒரு சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்க எல்லாம் இந்த பகுதி கடிந்து கொள்ளுது. உங்களுக்கு ஏன் அதிகாரம்னா, மற்றவர்களை சேவிப்பதற்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றவங்களை சேவிப்பதற்காக, அவங்களை அதிகாரமா ஆள்வதற்காக இல்லை. இந்த ஆர்சி சர்ச்சில இருந்து எடுத்து, பெண்டகாஸ்டல் சர்ச்சில இருந்து எடுத்து, எவ்வளவு அதிகாரங்கள் தங்களுடைய அதிகாரத்தை போட்டு கண்ட்ரோல் பண்றது, மக்களை வேத பகுதியா நடத்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க எல்லாம் கடிந்து கொள்ளுது. ரெண்டாவது ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் எல்லாருக்குமே இதுல இருக்குங்க. உங்களை ஆண்டவர் வந்து இந்த எங்கேயாவது சேவை இடத்துல உங்களை பராமரிப்புல ஆண்டவர் வச்சிருந்தா, இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு. பராமரிப்புனாலேயோ இல்லை உங்க சொந்த முடிவுனாலேயோ இல்லை வேத வசனத்தினாலேயோ நீங்க தியாகத்தோடு சேவிக்கிற ஒரு இடத்துல உங்களை ஆண்டவர் வச்சிருந்தா, இந்த பகுதி உங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டுங்க, பெரிய என்கரேஜ்மெண்ட். ஏ, சேவிக்கிற இடம் அந்த சர்வீஸ் சுயத்தை இழந்து சேவிக்கிற இடம், சேவை செய்கிற இடம், மிகுந்த வேலைக்காரன் கீர்த்தரமான வேலை செய்கிற இடம் தான், அந்த இடத்துல செய்கிற சேவையில தான் தேவனுடைய பார்வையிலையோ ராஜ்யத்திலேயோ பெரியவங்க ஆக முடியும்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. முதலாவது முதல்ல பராமரிப்புல யார் யார் அந்த இடத்துல இருக்கிறாங்க? நமக்கு மத்தியில் இருக்கிற மதர்ஸ், நீங்க சில மதர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க இல்லைங்களா, தாய்ங்க இருக்கிறீங்க. தாய்மைய ஒரு தியாகமான ஒரு ஒரு ரோல் இல்லைங்களா, தியாகம், தியாகத்தோடு சேவிக்கிறது. உங்க உடம்ப கொடுக்குறீங்க, உங்க உடம்ப கொடுத்து அந்த உங்க உடம்ப இழந்து உங்க அழகெல்லாம் இழந்து அந்த பிள்ளைய பெறுறீங்க. எவ்வளவு கற்ப வேதனை பெற்று தியாகத்தோடு அந்த பிள்ளைய பெற்றுக்கிறீங்க. உங்க உயிரியே கொடுக்குறீங்க, நைட்டு டே இல்லாம பார்த்து அந்த பிள்ளைய வளர்க்குறீங்க இல்லைங்களா. சில பேர் ரெண்டாவது புள்ள, முதல்ல தான் தெரியாம நான் பிள்ளைய பெற்றுக்கிட்டேங்க, இன்னொரு பிள்ளையே வேணாம் அப்படின்னு இல்லாம ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை அந்த மாதிரி பிள்ளைய பெற்றுக்கிறீங்க. பெற்றுட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது எவ்வளோ தியாகத்தை செய்றீங்க. வீட்டில் இருந்து நைட் அண்ட் டே அந்த பிள்ளையோடு இருந்து அந்த பிள்ளைய பார்த்துக்கணும், அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணணும், டீச் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பிள்ளைய வளர்க்குற இடம் இருக்கப்பா கஷ்டம். அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுற கஷ்டம் இருக்குதே, கொடுமை. அந்த சாப்பாடு ஊட்டுறது இதெல்லாம் என்ன, இதாங்க டயக்னோஸ், இதாங்க வேலை. அந்த பிள்ளைக்கு கழுவுறது, டைப்பர் மாத்துறது, டாய்லெட்டை கழுவுறது, வீட்டில் இருந்து நீங்கள் 24 hours புருஷனை கவனிக்கணும், வீட்டில் இருந்து கவனிக்கணும். வீட்டில் சில நேரங்களில் நீங்கள் வறுமையிலிருந்து கஷ்டப்படலாம், ஒரு வேலைக்காரன் என்னால் வச்சுக்க முடியலையேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். எல்லாத்தையும் நானே செய்யணுமா, டாய்லெட்டை கழுவணும், வீடை கழுவணும், ஆண்டவர் ஏன் எவ்வளோ கொடுமையாக இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். கொடுமையாகவே இல்லைங்க, கொடுமையாகவே இல்லை. அந்த சேவையின் பாதையில் உங்களை வச்சிருக்கிறார், சேவையின் பாதையில் வச்சிருக்கிறார். நீங்க கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க 24 hours வேலை. காலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சு லேட் நைட்டு வரைக்கும் வேலை தான் வேலை. சில நேரங்கள் எனக்கு 4-5 வேலை, வீடு வேலை வந்து ஆபீஸ் வேலை வந்து தலையே பிச்சுக்கலான்னு இருக்கும். அதெல்லாம் நீங்களா எப்படித்தான் அவ்வளோ வேலையை சமாளிக்கிறீங்கன்னு சொல்லவே முடியாது. தாய்மை வேலை எவ்வளோ வேலை, எவ்வளோ வேலை, டிமாண்ட்ஸ் எவ்வளோ வளர வளர அதிகம்தான் ஆகுது. பிள்ளைங்க அதிகம் ஆக ஆகத்தான் ஆகுது. நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்க பிள்ளைகளோடு நேரம் செலவிட்டுக்கிட்டு அது என்ன, சில நேரங்களில் போர் தான் அடிச்சுடும், அது சொன்னதே சொல்லிக்கிட்டு உளறிக்கிட்டு அது கூட எவ்வளோ தான் நேரத்தை செலவிட முடியும். ஆனால் பிள்ளைய வளர்க்கணுமேனு சொல்லி வீட்டில் இருந்து அந்த பிள்ளைய பார்த்து கவனிச்சு நேரத்தை செலவிட்டு அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. இப்போலாம் பிள்ளைகள் கவனம் கொடுக்காதனால தான் தப்பு தப்பாக டெவலப்மெண்ட் வரமாட்டேது. அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து கவனத்தை கொடுத்து உங்களையே உங்கள் நேரத்தை எமோஷ்னலாக ஃபிசிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக அந்த பிள்ளைக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறீங்க. அது உளறி பேசுறதெல்லாம் அதுக்கிட்ட பேசி 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 அதுக்கு பேச கற்றுக் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. மதர்ஹுட், தாய்மை வாழ்நாளெல்லாம் பெரிய சேவை, ஒரு டயக்னாஸ் வேலைங்க. ஆனால் அந்த தாய்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் என்ன தெரியுமா, உங்களை மாதிரி இல்லாமல் எவ்வளோ பேர் உலகத்தில் போய் ஒரு பெரிய சாதனைகளை சாதிச்சு பெரிய அரசியலில் சாதனை இருக்கலாம், சிஇஓ ஆயிருக்கலாம். இந்த குடும்பம் என்ன, நான் என்ன வேலைக்காரனா, வேலைக்காரியா, பிள்ளைங்களை பெற்றுக்கிறதுக்கா பிறந்திருக்கிறேன், வீட்டில் செய்கிற ஒரு மிஷினா நான், இல்லை என்னுடைய கண்ணியத்தை நான் குறைத்துக்க மாட்டேன், உலகம் சொல்றது பெருசாகணும்னு போய் உலகத்தில் சிஇஓ ஆயிருக்கலாம், டிவியில் பேசலாம், அங்கே வந்து பெரிய இது பண்ணலாம், என்னென்ன மனிதர்களை விட நான் பெருசாகணும், அங்கே போய் அரசியல் செய்து அதை செய்து இதை செய்து எவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கலாம், மேக்சின்லலாம் முன்னாடி அவங்க பேர் வரலாம், உலகம் அவங்கள பெருசாக பாராட்டலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க யாருமே பெருசில்லை, யாருமே பெருசில்லை. இந்த உலகம் சொல்ற பொய்யை நினச்சின்னு நம்பி வஞ்சித்து போவாதீங்க. கடவுளுடைய பார்வையில் அந்த தனிமையாக உட்காந்து உங்கள் பிள்ளைகளோடு அந்த டயக்னாஸ் மாதிரி வேலை செய்கிறீங்களே, உழைக்கிறீங்களே, கஷ்டப்படுறீங்களே, அந்த பிள்ளையோடு யாருமே சில நேரங்களில் எப்படி தான் இருக்க முடியுமோன்னு தெரியல. எவ்வளோ சில பேர்லாம் ரொம்ப படித்து டேலண்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, எல்லாத்தையும் உலகத்தில் போனால் எவ்வளோ சாதிச்சிருப்பாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைய வளர்க்கணும், வீட்டில் இருந்து அதை செய்கிறாங்களே. நீங்கள் தான் கடவுளுடைய பார்வையில் பெருசு. இந்த உலகத்தின் மேக்சின்ஸில் இந்த இவங்கெல்லாம் வரலாம் பெருசாக சிஇஓ அப்படி கோட் சூட் போட்டுக்கிட்டு, பரலோக மேக்சின்ஸில் உயர்ந்த கடவுளுடைய பார்வையில் இருக்கிறது இந்த டயக்னாஸ் தாங்க. இப்படி வேலை செய்கிறவங்க எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கணும் ஒரு தாய்களுக்கு இல்லைங்களா. சுயத்தை இழந்து சேவை செய்கிற தாய்மை உங்களை உற்சாகப்படுத்துதுங்க, உங்களை உற்சாகப்படுத்துது. நீங்கள் தான் நம்பர் ஒன் கடவுளுடைய பார்வையில். இந்த பகுதியின்படி நீங்கள் தான் நம்பர் ஒன் டேபிள் சர்வெண்ட். தாய்களே உலகம் சொல்றதை பார்த்து வஞ்சித்து போவாதீங்க. பராமரிப்பில் ஆண்டவர் உங்களை உங்க கூட கொடுமையா இல்லை, ஏன் இப்படி விட்டாரு, ஏன் இப்படி ஒரு வேலைக்கார கூட வச்சுக்க முடியாம வசதிக்கு என்ன எல்லாத்தையும் நானே செய்யணும்னு ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களை கொடுத்துருக்கலாம், எவ்வளோ வசதியெல்லாம் கொடுத்து நீங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தேவ ராஜ்யத்தில் மிகப்பெரிய உயர்வு நிலைமையில நீங்க வர்றதுக்காகத்தான் உங்களை வச்சிருக்கிறார். அங்க உங்களை பராமரிப்பில் அவர் வச்சிருக்கிறார். உலகம் பெண்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, அவங்க கொஞ்சம் கூட ஆண்டவருடைய பார்வையில் மதிப்புடையவர்களே இல்லை. நீங்க தான் யூஆர் கிரேட். என்னுடைய ராஜ்யத்தில் என்னுடைய பார்வையில் முதன்மையானவன் கிரேட்டஸ்ட் யாரு தெரியுமா? இந்த டயக்னோஸ் தான். உங்கள சர்வன்டா இருக்கிறவங்க, உங்கள கீழ்த்தரமான வேலைகளில் செய்கிறவங்க, இங்க அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளில் குடும்பத்தில் செய்கிறவங்க தாய்ங்க தான். நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். இந்த வசனம் பராமரிப்பில் உங்களை வச்சிருக்கிற இடம் கிறிஸ்து மிகுந்த அன்பில் உங்களை வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய பார்வை, இந்த உலகம் படி கணக்கு போடாதீங்க, நமக்கு அது இல்லையே இது இல்லையே. கடவுளுடைய பார்வையில் கிரேட்டஸ்ட் யார் தெரியுமா? கடவுளுடைய பார்வையில் உச்சக்கட்ட நிலையில் இருக்கிறவங்க, தேவனுடைய பார்வையில் மேன்மையா இருக்கிறவங்க நீங்க தான். இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும். ரெண்டாவதாக பயன்பாடு, பராமரிப்புல சேவை செய்கிற இடத்துல சபையில வந்து டீக்கன்ஸாக அழைத்திருக்கிறார். இப்போ பிரான்சிஸ் வினோத்தை நம்ம தயார் பண்ணிட்டு வரோம். இந்த பகுதியை நான் நல்லா உணர்ந்து படித்த உடனே நேற்றெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏதாவது வழி இருந்தால் உண்மையாகவே இந்த பகுதியை பார்த்து ஊக்கப்பட்ட நான் டீக்கன் ஆனால் நல்லா இருக்குமே நான் நினச்சேன். நான் டீக்கன் ஆயிட்டா நல்லா இருக்குமே. ஏன் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாஸ்டருடைய ஆஃபீஸ், ஒரு எல்டருடைய ஆஃபீஸ் வந்து ஆளுமை ஆஃபீஸ், ஒரு ரூலர் ஆஃபீஸ் இல்லைங்களா? பாஸ்டர்ஸ் ரூல், டீக்கன்ஸ் சர்வ். பாஸ்டருடைய ஆபீஸ் வந்து ஒரு ஆளுமை ஆபீஸ். அதனால தான் பாஸ்டர்களுக்கு தான் ஒரு அதிகாரத்தோட ஆளாதீங்க, நீங்க ஆளணும் ஆனா இருமாப்பா ஆளாதீங்கன்னு வருது. டீக்கன்ஸ்க்கு அப்படி இல்லை, அவங்க சேவை செய்யற ஆபீஸ். இந்த பகுதியின்படி தேவனுடைய ராஜ்யத்துல மிகப்பெரிய இடத்துல கிறிஸ்துக்கு ரைட்டோ லெப்டோ யார் இருக்க போறாங்க? யார் சேவை செய்யற போறாங்க? அவங்க தாங்க இருக்க போறாங்க. யாரு மிகுந்த ஸ்லேவ் மாதிரி சர்வீஸ் பண்ண போறாங்க? அவங்க தாங்க இருக்க போறாங்க. உண்மையாவே இந்த பகுதியை பார்த்து எனக்கு டீக்கன்ஸை பார்த்தா பொறாம தான் வருது. டீக்கன் ரோலை பார்த்தேன், ஆண்டவரே இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் பாஸ்டர் ஆயிருக்க மாட்டேனே, டீக்கனாகவும் போயிட்டு இருந்திருப்பேனேன்னு எனக்கு வருத்தம் ஆச்சு. வில் பி கிரேட். சேவை செய்யறவங்க அடிமையின் மாதிரி, டயக்னாஸ் மாதிரி சேவை செய்யறவங்க. ஆகவே ஒரு போதும் டீக்கன் ரோல ரெண்டாவது ரோலா நம்ம பார்த்துடவே கூடாது. அது ஆண்டவர் அமைச்ச, ஆனா தேவனுடைய பார்வையில மிக உயர்ந்த இடத்துல இருக்க போறவங்க யார் தெரியுமா? தங்களையே இழந்து மற்றவங்களுக்கு மிகுந்த கீழ்த்தரமான நிலையில் இருந்தாலும் சேவை செய்யற அந்த டீக்கன் ரோல் தான். அந்த வார்த்தையே டீக்கனாஸ் அந்த இதுல தான் வந்தது. அதனோட முன்மாதிரி யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே. அவரே அந்த டீக்கன் ரோல்ல தான் வந்து நமக்கு மீட்பை சம்பாரிச்சு கொடுத்தார். கடவுள் ஒருவேளை பரலோக ராஜ்யத்தில் வெகுமதிகள் கொடுக்கும் போது கடைசியில் அவர் ஒரு ரூல் வச்சிருக்கிறார், முந்தி இருக்கிறவங்க பிந்தி போயிடுவாங்க, பிந்தி இருக்கிறவங்க முந்தி வந்துடுவாங்களாம். நான் நினைக்கிறேன் எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் போதகருங்க அவங்கள எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு அங்கே யாருக்குமே தெரியாத உழைச்ச பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செஞ்சு டீக்கன் மாதிரி வேலை செஞ்சவங்கள அவர் உயர்த்துவார். எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது லூர்தம்மா நிறைய நேரத்தில் ஞாபகம் வராங்க இல்லைங்களா? அநியாயத்துக்கு எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குறவங்க அவங்க தான். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், இந்த ஸ்கூலில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் பாஸ்டர் பாஸ்டர் நான் என்னங்க செஞ்சேன், ஏங்க எனக்கு இங்கே வாங்கி கொடுத்துருவாங்க பேர். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அவங்க தான் வாங்கிக்குவாங்க. இந்த நம்ம பில்டிங்கெல்லாம் வந்து உட்காரணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்டாஃபை வச்சு எல்லாத்தையும் கிளீனாக இன்னமும் புது பில்டிங் மாதிரி வச்சுருக்குறவங்க அவங்க தான். அவங்களுக்கு தான் அந்த ரிவார்டு எல்லாம். இந்த பகுதியின்படி இதெல்லாம் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம தேவனுடைய மக்களாக டீக்கன் ரோலுக்கு எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் தெரியுமா? 1 Timothy 3:13 சொல்லுது, நன்றாக உதவிக்காரர்களா வேலை செய்தவங்க ஒரு நல்ல ஸ்டாண்டிங்க பெறுவாங்களாம். குட் ஸ்டாண்டிங் எங்க? ஸ்டாண்டிங் எங்க? எதிர்பக்கம் நல்ல பொசிஷன். கடவுளுடைய பார்வையில ஒரு ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வருமா? அவங்களுக்கு தான் பாஸ்டர்களுக்கு இது போடல பாருங்களேன், அவங்களுக்கு தான் பெரிய ஸ்டாண்டிங். கிறிஸ்து இயேசுக்குள்ள பெரிய கான்பிடன்ஸை பெறுவாங்க. ஓகே, இது ஹஸ்பண்ட்ஸ்க்கு நமக்கு பேசுதுங்க. ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய என்கரேஜிங்க கொடுக்கணும். நீங்க பெரியவங்க ஆகணும்னு விரும்புறீங்களா? ஒருவேளை உலகத்தில் உங்களுக்கு பெரிய பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு யாரும் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வழி சொல்லவா? கடவுளுடைய பார்வையில் மிகப்பெரிய ஆளாகிறதுக்கு எபேசியர்ல ஆண்டவர் சொன்னது செய்யுங்க, புருஷர்களே உங்க சொந்த மனைவிகளை நேசித்து கிறிஸ்து தன் மனைவி கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து என்ன பண்ணாராம், தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார், தியாகத்தோடு தம்மைத்தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்னன்னு கூட நம்மள சில பேருக்கு இன்னமும் அது என்னன்னு தெரியாது. நம்மள நாமளே மனைவிகளுக்காக சேவை மனப்பான்மையோடு தியாக மனப்பான்மையோடு ஒப்பு கொடுக்கறதுனா என்னன்னு ஐடியா கூட நமக்கு இல்லை. அதை நம்ம செஞ்சோம்னா எத்தனை தடவை அவங்க கிட்ட உட்காந்து மனைவியே வீட்டில் இருக்கு வீட்டிலயே இருக்கிற எப்ப பாரு வீட்டில இருந்து செய்யற அதை செய்யற இதை செய்யற எவ்வளோ வேலை காலையில இருந்து நைட்டு, உன் பாரத்தை குறைப்பதற்காக நான் ஏதாவது செய்ய முடியுமாமா, உன் வேலையை நான் எப்படியாவது ஈஸி பண்ண முடியுமாமா, கேட்குறீங்களா யாராவது, எப்படியாவது ஈஸி பண்ண முடியுமா, எப்படியாவது நான் இன்னைக்கு உதவி செய்ய முடியுமா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், நீ இப்போ நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இரு இல்லைங்களா, கொஞ்சம் டிவியை பாரு இல்லைன்னா மொபைல் கொஞ்சம் நேரம் பாரு ஏதாவது பாரு, இன்றைக்கி நான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், இல்லை இன்றைக்கி நோ சமையல் இல்லைங்களா, நமக்கு இல்லை நான் சமைப்பேன், இல்லை காசு இருந்தால் ஹோட்டலுக்கு போனாவா, நோ சமையல். எத்தனை தடவை உங்க மனைவிக்கு உங்களை ஒரு வேலைக்காரனா நீங்க பிரசன்ட் பண்ணியிருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்களேன். அப்படி பிரசன்ட் பண்றவங்க தேவனுடைய பார்வையில் பெரிய கிரேட்டஸ்ட் டீக்கனஸா இருக்கிறவங்க தான் கிரேட்டஸ்ட். எத்தனை தடவை ஒரு வேலைக்காரனா என்னமா செய்ய முடியும், நான் என்ன செய்யட்டோம், என்ன செய்யட்டோம், எப்படி ஹெல்ப் பண்ணிட்டோம், வேலைக்காரனா எந்த அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு சமைக்க வராது, அதனால சமைக்கிறதுல நுழையவே மாட்டேன், பட் வேற எதுல ட்ரை பண்ணதான் பாக்குறேன். எனக்கும் குறைவிது, எனக்கு சொல்லுதுங்க 24 மணி நேரம் எவ்வளவு வேலை செய்யறாங்க, எவ்வளவு வேலை இருக்கு அவங்களுக்கு. ஆனா எத்தனை மனைவிகள் இங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க ஹஸ்பண்ட் ரெகுலராக என் பாரத்தை ஷேர் பண்றாரு அப்படின்னு அவங்க யாராவது இருக்கிறாங்களா ரெகுலரா, இல்லைன்னா லேசி, நவோ பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கு இவர் தான் சிஇஓ மாதிரி போயிட்டு வந்து வேலையில் ரொம்ப டயர்டுமா இன்னைக்கு ரொம்ப வேலைமா, ஏன்னா அவங்க நான் தூங்கிட்டு இருந்த ஃப்ரீயா ரொம்ப டயர்டு அப்படின்னு வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இன்னைக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து உட்காந்து டிவியை பார்த்துட்டு நல்லா தூண்ணிட்டு தூங்குறது அவ்வளோதான் ஹஸ்பண்ட் சேவை. எத்தனை தடவை அப்படி இருந்திருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை எத்தனை நாள் வேலைக்காரனை பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேணா நான் சொன்ன மாதிரி பெரிய பதவி கிதவி உலகத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், தேவனுடைய பார்வையில மிக உயர்ந்த நிலைமையில நீங்க வர முடியும். உங்களுடைய அதிகாரத்தை உங்க வீட்டில் சேவைக்கு பயன்படுத்தினீங்கன்னா, சேவைக்கு பயன்படுத்தினீங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு பாருங்களேன். பாருங்களேன், வெளியில எங்கேயோ நாடகம் நம்ம நல்லவன் மாதிரி போட்டுடலாம், பெரியவன் மாதிரி போட்டுடலாம், நம்ம வீட்டில் எங்க நல்லவனா இருக்கிறோம், உத்தமனா வீட்டில் எங்க நடந்துக்கிறோம், எல்லா அறிஞ்ச வயிற்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அதை வச்சுத்தாங்க ஆண்டவர் நமக்கு படி அளக்கிறது. எவ்வளோ சொல்லி கொடுக்குறேன், சில பேர் வீடு மாறுறதே கிடையாது, வீடு மாறுறதே கிடையாது. ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு, வீட்டில் எப்படி எவ்வளோ நல்லவனா இருக்கிறீங்க, இங்கே எப்படியாவது யோசிச்சு பாருங்களேன். ஹஸ்பண்ட்ஸ் நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை, எவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்துடலாம், மிகப்பெரிய தேவனுடைய பார்வையில் நிலைமைக்காகலாம். பேரண்ட்ஸா இருக்கிறவங்க நமக்கு அத்தாரிட்டி ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த அத்தாரிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அவங்கள ஒரு இருமாப்பா ஆள்றோமா, அகங்காரத்தில் ஆள்றோமா. சம்டைம்ஸ் இந்த டீனேஜ் சில்ட்ரன் நல்லா படிச்சிருக்கிறேன், டீனேஜ் சில்ட்ரனுக்கு ஏன் கொஞ்ச நேரங்களில் அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் அவங்க இதெல்லாம் வர நேரத்தில் ரொம்ப ரிபெல்லியஸாக மாறிடுவாங்க, ரொம்ப எதிர்த்து பேசுறது ரொம்ப இதாக, நம்ம அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்க ஸ்டேஜ் அவங்க ஏஜ் எங்க என்ன அவங்க பிசிக்கலா என்ன போறாங்கன்னு தெரியாம நம்மள என்ன பண்றோம், இரு அடங்கிரு ஒடுங்கிரு வாய் மூடு பேசாத அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட ரொம்ப அவங்களை அடக்க பாக்குறது, அவங்கள ரொம்ப அந்த அதிகாரத்தை வந்து என்னவோ நம்ம தான் அதிகாரம் அவங்க நமக்கு அடங்கி இருக்கணும், இல்ல நம்ம அவங்களுக்கு ஒழுங்கு கற்றுக் கொடுக்கணும் தான், ரெஸ்பெக்டா பேச கற்றுக் கொடுக்கணும் தான். ஆனா நம்ம வந்து எப்போ நம்முடைய அதிகாரத்தை அவங்க நல்லதுக்காக சேவைக்காக பயன்படுத்துகிறவர்களா நம்ம அவங்களுக்கு தோற்றம் கொடுக்குறோமா, யோசிச்சு பாருங்க. அப்படி தோற்றம் கொடுக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலி சில்ட்ரன் கிட்ட நமக்கு இதாங்க பிரச்சனை வருது. நானும் ஃபேஸ் பண்றேன், ஒரு ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்றதுனால நான் சொல்றேன். அவங்க கண்ட்ரோல் பண்றது அனாவசியமா அவங்க மேல, அவங்க நம்ம பிள்ளைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்தது அதிகாரம், நமக்கு கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது அதிகாரம், எதுக்கு சேவை அவங்கள சேவை பண்ணி அவங்களுக்கு நல்லது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அடக்கி உடக்கி நம்மள பெருமையும் அகந்தையும் இருமாப்போ அவங்க பார்த்தாங்கன்னா அடங்க தான் மாட்டாங்க, அடிக்குவோன்னு அடங்குவாங்களே தவிர அந்த சேவையில் நம்ம அவங்க நல்லதுக்காக சொல்றோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அடங்குவாங்க. எவ்வளவு நாள் அடங்க முடியுமோ அடங்கி இருப்போம், பல்ல கடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம்னு இருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸா அவங்களை எப்பப்பா நம்ம அகங்காரத்தில் பெருமையில் கோபத்தில் அடக்க பார்க்கக்கூடாது. அவங்களை நல்ல அவங்களுக்கு நல்லது செய்கிற சேவை மனப்பான்மையில் அவங்களுக்கு சேவை பண்ண பார்க்கணும். பாருங்க எப்படியெல்லாம் போகுது இந்த பகுதி. நமக்கு எல்லாருக்கும் இது கற்றுக் கொடுக்கணும். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, யங் பீப்புள் வாலிபருங்க நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸு இப்போது வைஃப் இல்லை, வைஃப் எல்லாம் சேவிக்கணும், பிள்ளைங்களில் சேவிக்கணும்னு, நீங்கள்லாம் ரொம்ப சேவையில் ரொம்ப இதாக இருக்கணும். பாருங்களேன் கிரேட் ஆகணுமா தேவனுடைய ராஜ்யத்தில். தியாலஜிலாம் வளருங்க படிங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் படித்தது ப்ராக்டிக்கலாக எங்கே தெரியுமா, ஸ்கூல்லையும் ஆஃபீஸ்லேயும் வேலையிலையும் குடும்பத்துலேயும் காட்ட முடியும். எங்கே போனாலும் ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி அப்படியே போய் நிற்கிறது எல்லாம், அப்படியே நிற்கிறது எல்லாம், என்ன வந்து சேவை செய்யணும்னு. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே சீஃப் கெஸ்ட் மாதிரி போய் நிற்பாங்க, யாரும் அவங்கள ஆண்களும் அப்படித்தான் அதே போய் ஒரு நிற்பாங்க. இல்லை நம்மளை சேவிக்கணும்னு எங்கே போனாலும் மற்றவங்களை, பெண்கள்லாம் ஆண்களை பார்க்குறது, ஆண்கள்லாம் பெண்களை பார்க்குறது, அப்படியே அப்படியே ஸ்டெயிலாக அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் எல்லாரையும் பார்க்கணும், எங்கடா யாருக்காவது ஏதாவது சேவை செய்ய முடியும், அப்படித்தாங்க நம்மளாம் இருக்கணும். எங்கே எல்லாரையும் பார்க்கணும், ஏதாவது யாருக்காவது பண்ண முடியுமா, யாராவது குழந்தையை தூக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தையை நம்ம தூக்கிக்கலாமா, அங்கே ஏதோ போடணும், அங்கே பிளேட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். எங்கே போனாலும் ஒரு ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், ஆஃபீஸில் பஸ்ஸில் கிஸ்டில் எல்லா இடங்கள்லையும் எப்படியாவது சின்ன வேலைகளில் நம்ம சேவை செய்ய முடியுமா. கடவுளுடைய பார்வையில் அப்படித்தான் அங்கே கிரேட் ஆகுது, அப்படித்தான் கிரேட் ஆகுது. யங் பீப்புள் இதை பார்த்து படிங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப சேவை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. மனைவிகள் பிள்ளைகள்லாம் வந்துட்டால் அவங்களுக்கே சேவை முக்கால் மணி நேரம் போயிடும் இல்லைங்களா. ஆனால் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுல பழகுங்க. ஸோ கிரேட்டு என்ன பையன் பையனா பிள்ளை என்ன சாட்சி, அது யோசிச்சு பாருங்களேன் என்ன சாட்சி. எது ஃபார்ம்டு தியாலஜி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொன்னால் புரியாது, ஆனால் இப்படி நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன்னா எனக்காக எங்கள் ஆண்டவர் வந்து தன்ன ஒரு ரேன்சமாக கொடுத்து அவர் எக்ஸாம்பிள் வச்சாருங்க, அவர்கிட்ட தான் படிக்கணும் நாங்கள்லாம். இது என்ன ஒரு எக்ஸாம்பிள், அது எப்படி அதனால இப்படியெல்லாம் வந்து உதவி செய்ய முடியுது, ஏன்னா அவர்கிட்ட இது படித்தோம். என்ன காஸ்பிள் விட்னஸ் அதை யோசிச்சு பாருங்களேன். இப்படி நாங்க நம்முடைய முன்மாதிரிகள் நம்முடைய பெற்று இவங்கெல்லாம் இருந்தது யோசிச்சு பாருங்களேன். ஆபிராம் நீ கூட படித்தோம், சில பேர் ஏஞ்சல்ஸ் என்டர்டெயின் பண்ணாங்க. ஏன் ஆபிராம் ஏஞ்சல்ஸ்ன்னு கூட ஆரம்பத்தில் தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு தேவை பசியில் இருக்கிறாங்களேன்னு கூப்பிட்டு வந்து அப்புறம் தான் ஏஞ்சல்ஸ்ன்னு தெரியும், தெரியாமலே என்டர்டெயின் பண்ணாங்க. ரபேக்கா யோசிச்சு பாருங்க, அழகுனா அழகு, அந்த வஸ்திரம்லாம் போட்டுக்கிட்டு சீஃப் கெஸ்ட் மாதிரி யாரும் அப்படியே குடம்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு இருந்துச்சா, எவ்வளோ உழைப்பு குடம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ அழகு இருந்தாலும் அலங்காரம் இருந்தாலும் வந்து அந்த ஒட்டகக்காரன் கேட்ட உடனே என்ன ஹெல்ப், இதுதானே பார்க்குறோம். அதுதான் ஆண்டவர் பாயிண்ட் பண்ணார், ஆண்டவருடைய பார்வையில் அவள் பெருசாக இருந்தா பெருசாக இருந்தான். அப்படித்தான் நம்ம இருக்கணும் கடவுளுடைய பார்வையில். இந்த மதர்ஸ் இந்த டீக்கன்ஸ் சிங்கிளாக இருக்கிற எல்லாருமே நம்ம சேவையில் வளரணுங்க, மற்றவர்களுக்கு செய்கிற சேவையில் தேவன்தான் நமக்கு உதவி செய்தோம். ஆண்டவர் வந்து இப்போ இது ஒரு காரணமாக இருக்கலாம், ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு வறுமையில் கஷ்டத்தெல்லாம் வச்சு நம்மளே எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஏன் அப்படி வைக்கிறாருன்னா, இதை படிச்சுக்கணும், டெக்கனாஸ்ன்ற ரோலை நம்ம படிச்சுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம நன்றி தான் செலுத்தணும். இன்னும் ஒரு புத்திமதி இருக்கே, நமக்கு நம்ம நேரம் போயிடுச்சு. ஒரு புத்திமதி, உங்களில் பாவகரமான உணர்ச்சிகள் கோபங்கள் இதயத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த சீஷர்களுக்கு வந்துச்சு, இந்த ரெண்டு பேர் பாரு, நம்ம இல்லாத நேரத்தில் இந்த குடும்பம் என்ன செஞ்சுருக்குது பாருன்னு, வெரி டிஸ்பிளீஸ்ட் அப்படின்னு வருது. நமக்கும் நம்ம பிள்ளைகள்கிட்ட வெரி டிஸ்பிளீஸ்ட் ஆயிரும், ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட வெரி டிஸ்பிளீஸ்ட் ஆயிரும் இல்லைங்களா, ரொம்ப கோவம் வந்துடுது, வைஃப் கிட்ட கோவம் வந்துடுது. நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு என்ன பண்ணார் பாருங்களேன், அவங்க ரொம்ப கோபம் வந்து அந்த கோபம் தப்பான வார்த்தைகள்லையும் தவறான செயல்லையும் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அந்த வசனத்துல 24 அவர்களை அவர் கிட்டே அழைத்து, நீங்க போய் கோபத்துல ஏதோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க கிட்ட வாங்கன்னு அழைத்து அவருடைய வார்த்தைகளை பேசுறார். இதாங்க வழி, கோபம் வருதுங்க பாஸ்டர், என்ன சொல்றேன்னு தெரியறதில்ல, என்ன பண்றேன்னு தெரியறதில்ல, என்ன பண்ணலாம். கிறிஸ்தவர்களை இங்க பார்த்து படிங்க, உங்களுக்கு கோபம் ஆத்திரம் வரும்போது நீங்க உடனடியா செய்ய வேண்டியது, அந்த கோபத்தை உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இயேசு கிட்ட வந்து அவர் வார்த்தைய ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் அவர் வார்த்தையை கேளுங்க. இந்த நிலையில இயேசு கிட்ட வந்து அதெல்லாம் தூக்கி வச்சிடாதீங்க, அதெல்லாம் சபையோடு விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு வீட்டில் பிள்ளைகள் செய்யும் போது ஹஸ்பண்ட் செய்யும் போது கோபம் வருதா, இயேசு கிட்ட வந்து அவர் என்ன சொல்றாருன்ற ஒரு வார்த்தை கேட்டோம்னா அங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம் பாவத்தில் வெளிப்படாம அதை அடக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவி செய்யும். இவங்களுக்கு ஆச்சு பாருங்களேன், இயேசு வந்து திடீர்னு நமக்கு சபையில யாரோ சேர்ந்து ஏதோ கோபம் வருது, ரொம்ப கோபம் வருது, நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் இயேசு கிட்ட வந்து அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருவர் ஒருவர் இடத்துல தயவாகவும் மன உருக்கமாகவும் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல் மற்றவர்களை மன்னிங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னா திடீர்னு அந்த கோபம் அடங்காது. சில நேரங்களில் ஹஸ்பண்ட்ஸுக்கும் ஒய்ஃபுகளோடு கசந்துக்கிறது, கோபமா வருது, என்ன எத்தனை வாட்டி சொல்றதுன்னு, கோபத்துல கத்துறது இல்ல சண்டை போடுறது. அந்த நேரத்துல அமைதலா இருந்து கொலோசியர்ல என்ன சொல்றாரு? புருஷர்களே உங்க மனைவிகளை நோடு கசந்து கொள்ளாதீங்க, டு நாட் பி ஹெம்பிட்டட், கசந்து கொள்ளாதீங்க. திடீர்னு அந்த வார்த்தை இயேசு வார்த்தையை கேட்டா, கேட்டு அவர்களை அன்பு கூறுங்க. நான் உன்னை அன்பு கூறுறேன் இல்ல, நீ எவ்வளவு கசப்பு ஏற்படுத்துற எனக்கு, நீ எவ்வளவு கோபப்படுத்துற என்ன, திருப்பி திருப்பி எவ்வளவு செய்யற, ஆனாலும் உன்னை அன்பு, அந்த மாதிரி அன்பு கூறுங்க. ஒரு வா நிமிஷம் இயேசு சொல்றத கேட்டோன்னா போதும், அந்த ஆத்திரம்லாம் அடங்குமே. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அடங்குச்சே. யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் ஹஸ்பண்ட் மேல, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார புருஷனை கட்டிக்கிட்டோமே, இந்த முட்டால போய் கட்டிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சில நேரங்கள் ஆத்திரமா வருது இல்லைங்களா? ஐயோ ஐயோ ஆத்திரமா ஏதாவது பேசிடலாமா அப்படி இப்படின்னு, உன்ன மாதிரியே பைத்தியம் கீச்சேன்னு ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறோம். அந்த நேரத்தில் கிறிஸ்துவோடைய வார்த்தை, அந்த ஆத்திரம் வரத்தான் செய்யுது. முட்டாளா இருக்கிற புருஷன், முட்டாளா இருக்கிறது பாவம் தான், அந்த முட்டாளா இருக்கிற பாவத்துக்கு உங்க எதிர்ப்பையும் பாவமா சேர்க்காதீங்க. அது உங்க புருஷனை இன்னும் முட்டாளா தான் செய்யும் இல்லைங்களா? இன்னும் பைத்தியமா தான் செய்யும். அதை அதை விட்டுட்டு புருஷர்கள் மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு கீழ்படிந்திருங்க. எல்லாம் அறிந்த இறையாண்மை உள்ள தேவன் இப்படிப்பட்ட ஒரு முட்டாளை தான் எனக்கு புருஷனா கொடுத்திருக்கிறார். இந்த முட்டாள் புருஷனை என் தாழ்மையோடு இயேசுக்கு கீழ்ப்படிதலோடு இவன் எப்படி இப்படியா இருக்கிறாளே அப்படின்னு என்னுடைய அடக்கத்துல நான் அவனை ஞானியா மாற்றுவேன், ஏ ரட்சிப்பு கேதுவான ஞானியா மாற்றுவேன். உங்க நடத்தில் அந்த நேரத்துல அந்த வாஸ்தவத்தில் ஏதாவது பேசணும்னு வரும்போது, வெரி டிஸ்பிளீஸ் ஆகும்போது கிறிஸ்துவோடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. பிள்ளைங்க கிட்ட நம்ம நடக்கிறது அங்கதான் ரொம்ப நம்மளும் தோத்து போறது, நானும் தோத்து போறேன், திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன், ஏதாவது அறிவு இருக்கா, அப்படி இருக்கா, அது பண்ணிடுற அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிடுறோம். அந்த நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணுமே. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர்கிட்டையும் கண்ட்ரோல் இல்லாமல் கத்திக்கிட்டு இருந்தோன்னா, நம்ம பிள்ளைங்க இங்கே வந்து நல்லா சேச்சை பற்றி கேட்டு போது, வீட்டுக்கு போனால் இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எப்படி ஆண்டவர் அவங்களை ரட்சிப்பார், எப்படி அவங்களுக்கு மனமாற்றம் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு பாருங்களேன். அவங்க கடைசியில் ஒரு இந்துவியோ யாரையோ பார்த்துக்கிட்டு திருமணம் பண்ணிட்டு போகிறதையும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜாக்கிரதையாக இருக்கும் நம்ம பிள்ளைகளோடும். அவங்க ஆத்திரத்தை இதெல்லாம் பண்ணும்போது என்ன, கிறிஸ்துவோடைய வார்த்தையை ஒரு நிமிஷம் கேளுங்க. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை, அவர்கள் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு அவர்களை கோபம் மூட்டாதீங்க. கர்த்தருடைய சிக்ஷையிலையோ போதகத்திலையோ அவங்கள வளர்த்து கொடுங்க. கேட்குறமாத இல்லை, அதெல்லாம் இல்லை, நம்ம ஆத்திரம், நம்ம கோபம், நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம இது ஹார்ட் பண்ணிட்டாங்களேன்னு ஏதோதோ சொல்லி விட்டுறோம். இதனால தானே குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள். யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் அந்த உணர்ச்சிகள் கோபம் நம்ம இதயத்தில் பொங்கி வரும்போது ஒரு நிமிஷம், இதெல்லாம் அந்த நேரத்தில் யோசிக்கிறதுக்குல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பைபிள் ஸ்டடி நேரத்தில் அப்படின்லாம் விட்டுறாம, அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் இயேசு என்ன சொல்கிறாருன்னு ஒரு வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். அப்போஸ்தலர்களுக்கு உதச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் டெம்டேஷன், சோதனை வருகிற அந்த நேரத்தில் கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் மருந்தா இறங்கி அந்த ஆத்திரத்தை கோபத்தெல்லாம் அடக்குங்க. இதுலேருந்து பார்த்து படிங்க, இதுலேருந்து பார்த்து படிங்க. ஓகே, இங்கே கடைசியாக ஒரு அழைப்பு. இங்கே யாருக்காவது நாம் பேசிக்கிட்டு இருக்கலாம், இதெல்லாம் என்னன்னு ஓ சொல்றாரு, வேலையா செய்யணுமா, இது செய்யணுமா, டயக்னாஸா இருக்கணுமான்னு, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? யோசிச்சு பாருங்களேன், இப்படியெல்லாம் நான் இருந்தேன்னா என்னை மெரிச்சு குனிய குனிய என்னை குனிய வச்சு மெரிச்சு டோர் மேட்டாக பண்ணிட மாட்டாங்க எங்கள் வீட்டில்? இல்லை வேலை எல்லாத்தையும் நானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணுமா? இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம், நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம் நம்ம நிற்கணும் இல்லையா? பெண்களுக்காக போராடுவோம், பெண்கள் உரிமை, ஆண்கள் உரிமை, அப்படிலாம் போராடுற உலகத்தில் என்னங்க பாஸ்டர் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்படி உங்களுக்கு மனசில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு இருந்துச்சுன்னா, இந்த சத்தியத்துக்கு உங்களுடைய ரியாக்ஷன் ஒருவேளை உங்க இருதய நிலைமையை காட்டுது. ஒருவேளை நீங்க இயேசுடைய ரட்சிப்பின் ருசியை நீங்க பார்க்காதத உங்களுக்கு காட்டுது. ஏன்னா இதுல இருந்து இயேசு அவர் உரிமைக்காக போராடினாரா? உங்களுக்காக ரட்சிப்பு வாங்குறதுக்காக என்ன பண்ணாரு? எருசலேமுக்கு போய் துப்பப்பட்டு அடி வாங்கி வாரினார். அடிக்கப்படும் போது அவரு சீஷர்கள்லாம் தண்டை போட வராங்க. நான் நினைச்சேன்னா 12 லேகியோன் தேவ தூதர்களை இறக்க முடியும், இல்லையே. தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு தேவன் கீழ்ப்படிஞ்சு அவர் போனாரு. அப்படிப்பட்ட இயேசுவ இதெல்லாம் முட்டாள்தனமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் நடைமுறைக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு தாழ்மையா இல்லைன்னு அர்த்தம். அந்த தாழ்மையா இல்லாததுக்கு காரணம் வந்து உங்க இருதய நிலைமை, மறுஜன்மோன்ற ருசியே நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். பாருங்களேன் மறுஜன்மோ. அதனாலதான் என்ன செய்ய பார்க்குறீங்க, வீட்லயும் அரசியல் செய்ய பார்க்குறீங்க, எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது, எமோஷனலா கண்ட்ரோல் பண்றது இல்லைங்களா. இல்லைன்னா ஒன்றும் நடக்கலன்னா ஒரு சர்வாதிகாரம் எல்லாம் அதை பண்றது, இதை பண்றது, கோவப்படுறது, கட்டுப்படுத்துறது எல்லாம் செய்ய பார்க்குறீங்க. ஏன்னா ரட்சிப்படைஞ்சவங்க தான் இப்படி பெருசாக பார்ப்பாங்க. ரட்சிப்படைந்து இயேசு கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த தாழ்மை வெளிப்பிரகாரமான சேவையில் வெளிப்படும். அது உங்களுக்கு இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், தாழ்மையா இருக்க பார்க்கக்கூடாது. இயேசுகிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த தாழ்மை இல்லை, இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நான் நாடகம் போட மாட்டேன், ஏ இதயத்தை நீங்க மாத்துங்க. அதுக்கு உங்களை அழைக்குது இந்த சத்தியம், அவங்களுக்கு வெளிப்படுத்துது நாடகம் போடாதீங்க. இன்னுமே ஏன் இன்னுமே இயேசு உங்க இதயத்தை மாத்தினா தவிர இப்படியெல்லாம் உங்களால் இருக்கவே முடியாது. இந்த இது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னா இது என்ன காட்டுது, நீங்க இயேசு ராஜ்யத்துக்கு சேர்ந்தவங்கள உலகத்துக்கு சேர்ந்தவங்க. ஏன்னா உலகம் தான் இப்படி யோசிக்கும், உலகம் தான் ஆளுகை செய்ய பார்க்கும், உலகம் தான் கண்ட்ரோல் பண்ண பார்க்கும், உலகம் தான் அடக்க பார்க்கும். கோபம் இதெல்லாம் உலகத்துக்கு செட் ஆகாது. நீங்க உலகத்தாரா இருப்பதனால தான் இது உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். இயேசு உங்களை அவர் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர் பண்ணுவார். நாடகம் போடாம ஆண்டவரே என்னால இப்படி இருக்கவே முடியாது, என் இருதயத்தை நீங்க என் இருதயத்துல நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணலன்னா இப்படி என்னால் ஆக முடியாது. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட ஓடுங்க, ஓடுங்க. அவர் உடனடியா செய்யறவர், உடனடியா செய்யறவர். என்கிட்ட வாங்கன்ற ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த பாடங்கள்ல பல பயன்பாடுகளை எங்களுக்கு கற்றுத்தந்தீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மிகவும் அவசியமான பயன்பாடுகள். இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரி, ரட்சிப்பின் மாதிரி எங்களுக்காக அவரே உன்னத உதாரணமாக இருந்து மனித குமார் மேசியா ராஜாதி ராஜன் அண்ட சராசரத்தின் நித்திய இறையாண்மை உள்ள தேவனே, சேவை செய்து கொள்வதற்காக அல்ல சேவிப்பதற்காகவும் மிக உச்சகட்ட சேவையாக தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக தந்து வந்திருக்கிற அவர், ஒரு மாடலா பெற்றிருக்கிற நாங்கள், முன்மாதிரியா பெற்றிருக்கிற நாங்கள் அவரை பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளவோ குறைவருக்கு இந்த வழி எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆண்டவரே. உலகத்துல பார்த்துதான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், தாழ்மையின் வழி எங்களுக்கு தெரியாது. அந்த வழியை நாங்கள் படித்து கொள்ள, அந்த பாதையில் நாங்கள் நடக்க வளர உதவி செய்யும், வழி நடத்தும். எங்கள் அதிக அதிகமாக இப்படிப்பட்ட தாழ்மை வெளிப்படுறத நாங்கள் பார்க்க உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.